இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்வியில தான் ஆரம்பிச்சது. நான் யார்? இந்த கேள்விதான் ஒரு பெரிய தேடல் படலமா நம்ம எல்லார் மத்தியிலும் இருந்தது. அதுக்கான பதில் நமக்கு தெளிவா கிடைச்சிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு பதிலுமே வந்து தெளிவா நம்ம ஏற்றம் கொள்ளும்படி இருந்தாதான் அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுக்கோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பரிச்சயம் கிடைச்சதுன்னு நமக்கு சொல்லணும். அது யாருடைய பரிச்சயம் அப்படின்னா, பரமாத்மாவுடைய பரிச்சயம். நம்ம யார வந்து கடவுள், அவர் எங்க இருக்கிறார், அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தின ஒரு யூகத்துல, அவரை பத்தின ஒரு கற்பனையில, அவரை பத்தின ஒரு நினைப்பிலேயே நம்ம வந்து இருந்தோமோ, அவர் யார், அவர் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சது. ஆனா என்னதான் நமக்குள்ள இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சாலும், கேள்விகள் அப்படின்றது நிக்க போறதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கேள்விகள் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப மேலும் ஒரு படி ஏறி நம்ம அடுத்த கேள்விக்கு போலான்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில. அதுக்காக நம்ம கூட எப்பவும் போல வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர், நீங்க எங்களுக்கு பரமாத்மாவை பத்தி சொன்னீங்க. நான் யார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்த ஒரு கேள்விக்கு வந்து ரொம்ப தெளிவா நாங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி வந்து ஒரு பதில கொடுத்தீங்க. இப்ப எங்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதை பத்தி எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சோ அதை பத்தி நீங்க இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு சொன்னீங்கன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும்.
நாம போன நிகழ்ச்சியில கர்மா பிலாசபி, கர்ம தத்துவத்தை பத்தி நாம பார்த்தோம். கர்மா அப்படின்னா நாம என்னென்ன செயல்களை செய்திருக்கோமோ அந்த செயல்களின் விளைவுகளை நாம் பலனாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. செயல்களும் வாழ்க்கைதான். செயல்களின் மூலமாக நாம் அனுபவம் செய்யும் அந்த பலன்களும் வாழ்க்கைதான். அதை பத்தி நாம பார்த்தோம்.
இப்ப வந்து நீங்க சொன்னது இந்த கார்மிக் விதி, இந்த கர்ம தத்துவம், இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க சின்ன வயசுலயே படிச்ச ஒண்ணுதான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஆத்மா அப்படின்றத கூட நாம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்பொழுதுதான் நாம அதை வந்து புரிந்து கொண்டு அந்த விழிப்புணர்வுல இருக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த கர்மாவினுடைய தத்துவம் கூட நம்ம பல இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம், படித்திருக்கிறோம். ஆனா அது நம்முடைய அவேர்னஸ்ல, விழிப்புணர்வாக இல்லை. நாம் விழிப்புணர்வோடு செயல்படும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன நடக்கிறது அப்படின்றது தெரியும். நம்முடைய செயல்களும் சரி, அதன் விளைவுகளும் சரி, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து விழிப்புணர்வு என்பது அவசியம். புவியீர்ப்பு விசைய பத்தி கூட நாம பார்த்தோம். புவியீர்ப்பு விசை அப்படின்ற அந்த விதி வந்து எப்பொழுதுமே இருந்திருக்கு. ஆனா அதை நாம விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்ததுனால அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில வந்து நாம பல விஷயங்களை வந்து நாம சரியா செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த ஆன்மீக விதியான கர்மா, நாம் செய்கிற செயல்கள் என்பது ஆக்ஷன், அதற்கு நமக்கு பதிலாக கிடைப்பது ரியாக்ஷன். சோ எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ரியாக்ஷன். அதன் பொருட்டு நமக்கு பலன்களை நாம் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். சோ இந்த மாதிரி தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில பல கட்டங்கள்ல வந்து நமக்கு ஏன் இது நடக்குது, நமக்கு ஏன் இது வருது, ஏன் இவங்க எப்படி நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்ற கேள்விகள் மேல கேள்விகள் வந்து வந்துட்டே இருக்கு. நாம தான் வந்து ஒரு பந்தை தூக்கி போட்டோம், திரும்ப அது நம்மை நோக்கி வரும்பொழுதுதான் திடீர்னு நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. எங்கேருந்து இது வந்து விழுது அப்படின்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அது ஏன் நம்மை நோக்கி வருகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்றத நம்ம விழிப்புணர்வோட இருக்கும் பொழுதுதான் வந்து நம்முடைய அடுத்த செயல் என்பது சரியானதா இருக்கும். இப்ப இது எப்படி அப்படின்னா, ஒரு குளத்துல நம்ம கல்லை தூக்கி போடும்பொழுது பல வட்டங்கள் என்பது உருவாகும். சோ அந்த அலை மாதிரி உருவாகிற அந்த வட்டங்கள் வந்து கரையை போய் தொட்டுட்டு மீண்டும் திரும்ப வரும். அது போலவே நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவும், நம்முடைய உணர்வுகள் மூலமாகவும், நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நாம் உருவாக்குகிற சக்தியை நாம் வெளியே அனுப்புகிறோம். அதே சக்தி நம்மை மீண்டும் வந்து அடைகிறது. இப்ப நாம சொன்னோம் இல்லையா, நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுகளுக்கும், நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே வந்து நமக்கு பலனாக கிடைக்கிறது, அதை தான் நாம அனுபவம் செய்யறோம். இப்போ நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து அது தவறாக இருந்தது அப்படின்னா, ஒரு சில செயல்களுக்கு தண்டனை வந்து அப்பப்பவே கிடைச்சிரும், ஒரு சில செயல்களுக்கு வந்து அதனுடைய விளைவுகள் ஒரு நாள் ஆகலாம், இல்ல 10 நாள் ஆகலாம், இல்ல 10 வருடங்கள் ஆகலாம், இல்ல 100 வருடங்கள் கூட ஆகலாம். நமக்கு பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் நமக்கு அது நினைவுல இல்ல, அதனால நாம வந்து விழிப்புணர்வாக செயல்படுவது கிடையாது.
ஆமா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும்.
இப்போ நான் தான் செயல்களை செய்கிறேன், நான் தான் அந்த பலன்களையும் அனுபவம் செய்கிறேன். நான் என்பது ஆத்மா. நான் அந்த 10 வருடங்கள் கழித்தோ இல்லை 100 வருடங்கள் கழித்தோ அந்த நான் செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறப்போ, நான் இந்த உடல்ல இருக்கலாம், இந்த உடையில இருக்கலாம், அல்லது நான் வேறொரு உடல்ல வேறொரு ஆடையில இருக்கலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து நாம் தான் பொறுப்பு. அதே போல ஒவ்வொரு விளைவுகளுக்கும் நாம் தான் பொறுப்பு.
ஏன்னா அது நம்மளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே இல்ல. இப்ப இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இது என்னுடைய கர்ம பையன், என்னுடைய கர்மா வழியா வந்த ஒரு விதின்னு தான் நான் வந்து சொல்லணும் இல்லையா. இப்போதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எனக்கும் சரி, பாக்குற வியூவர்ஸ்க்கும் சரி, இந்த விழிப்புணர்வுன்றது முழுமையா கிடைச்சிருக்கும்னு நான் வந்து சொல்லலாம். நமக்கு இந்த எண்ணங்கள், அதுக்கப்புறம் புத்தி வந்து தீர்மானிக்குது, கடைசியில் தான் வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து பதிவாகிறதுன்னு சொல்றோம். இந்த மூணு விஷயமும் அந்த கர்ம தத்துவத்துக்கு எப்படி வந்து அது ஈக்குவேட் பண்ணுது, இல்லைன்னா அது எப்படி வந்து செயல்படுது?
மைண்ட், இன்டெலக்ட், சன்ஸ்கார். இப்ப மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குகிறது, புத்தி என்பது அதை தீர்மானமாக முடிவெடுக்கிறது, அதன் பிறகு நாம ஒரு செயல்களை செய்யறோம். செயல்களை செய்த உடனே அது ஒரு முத்திரையாக ஆத்மாவில பதிந்தெடுது, அதுதான் சன்ஸ்கார் அப்படின்னு நாம சொன்னோம். அடுத்த எண்ணம் என்பது இந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில உருவாகும். மீண்டும் தீர்மானம், மீண்டும் செயல், மீண்டும் அதே முத்திரையின் அடிப்படையில எண்ணங்கள். சோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக எனக்கு வந்து ஏதாவது துக்கம் ஏற்படுகிறது. நாம இதுவரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னுடைய அதிர்ஷ்டம் காரணம், இவங்க காரணம், அவங்க அதுக்கு காரணம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, என்னுடைய நட்சத்திரம் சரியில்லை, என்னோட ராசி சரியில்லை, அப்படிலாம் சொல்லிட்டு நான் இந்த பழிய வந்து வெளியில வந்து போட்டுடுறோம். வெளியிலேயே நாம அதுக்கான பரிகாரத்தையும் தேடிட்டு இருக்கோம். எதுவுமே நமக்கு புரியலன்னா கடைசியா நாம என்ன சொல்லிடுறோம், அந்த கடவுள் தான் அதுக்கு பொறுப்பு, கடவுள் தான் எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு கடவுள் மேலேயே கூட நாம அந்த பழிய போட்டுடுறோம். பொறுப்பை வந்து நாம மத்தவங்க மேல சுமத்திடுறோம். இப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சிலரை நாம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அவங்களை பிடிக்கிறது இல்லை, அவர்களின் பொருட்டு எனக்கு வந்து ஏதாவது துக்கம் ஏற்படுகிறது, அவர்களினுடைய பொருட்டு வந்து எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு வந்து இரிட்டேஷன் வருது. அதாவது அவங்க தான் எனக்கு கோவப்பட வைக்கணும், இல்ல அவங்க தான் டைரக்டா துக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவர்கள் இல்லாததினால் கூட எனக்கு துக்கம் ஏற்படலாம். அத அவர்கள் என்னுடைய துக்கத்திற்கோ கோபத்திற்கோ காரணமாக ஆகிவிடுகிறார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்துல எனக்கே தெரியாமல் நான் சக்தி இழந்த நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய புத்தி ஒரு சில விஷயங்களை தவறாக தீர்மானித்து விட்டது, அதன் அடிப்படையில நான் தவறான செயல்களை செய்து விட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் அந்த தவறான செயல்களை மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால என்னால முடியல. ஏன் அப்படின்னா, இந்த செயல்கள்ல இருந்து மீண்டும் எண்ணம் என்பது உருவாகிறது. நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், நாம எப்படிப்பட்ட எண்ணத்தையும் உணர்வையும் சக்தியையும் உருவாக்கி இந்த உலகத்திற்கு நாம அனுப்பினோமோ, ஒருவரின் பொருட்டு நான் அனுப்பினோமோ, அது நிச்சயமாக அது எவ்வளவு காலம் கடந்தாலும் அது நமக்கே தான் திரும்பி வரும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இங்க என்னுடைய மனதுல வந்து கருப்பு படம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கருப்பு படத்தினுடைய அடிப்படையில ஒரு எண்ணம் என்பது எழும், அதை புத்தி என்பது தீர்மானம் செய்து விடுகிறது, அது வெளியே செயலாகவும் வந்து விடுகிறது. ஸோ அந்த எண்ணத்தினுடைய விளைவு என்பது செயல், அந்த கருப்பான எண்ணத்தினுடைய விளைவு என்பது கருப்பான செயலாக தான் இருக்கும். அப்போ மீண்டும் இன்னொரு எண்ணம் வந்து அதே செயலில் உருவாகுது. ஸோ அந்த கருப்பான அந்த படம் என்பது மேலும் மேலும் முத்திரை பதிய பதிய இன்னும் மிகவும் கருப்பாக ஆழமாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்னுடைய எண்ணம், தீர்மானம், செயல், பிறகு அந்த செயலினால் பதிந்த முத்திரையின் அடிப்படையில் மீண்டும் எண்ணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நாம் அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா விழிப்புணர்வோட நாம் நடந்துக்கணும். முதல் கட்டமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது பிஸ்னஸ்ல வந்து பிரச்சனைகள், அப் அண்ட் டவுன்ஸ், இல்லை என்னுடைய வாழ்க்கையில துக்ககரமான விஷயங்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடைய மரணம், இல்லை என்னுடைய உடல்ல ஏதாவது ஊனம், இல்லை மன ரீதியாக எனக்கு குழப்பங்கள், அப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இதற்கு காரணம் நான் தான். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நாம அதை நிராகரிக்கிறோம். அதை செய்யாம இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையாகட்டும், என்னுடைய மனதின் உணர்வுகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் இதை எப்பொழுதோ நான் உருவாக்கினேன், அதை நான் இந்த உலகத்திற்கு கொடுத்தேன், இன்று அதே திரும்பி வந்திருக்கிறது, இதை நான் எதிர்கொண்டே ஆக வேண்டும், இதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு, ஒரு விழிப்புணர்விற்கு வாருங்கள். ஸோ இந்த விழிப்புணர்வு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய அடுத்த எண்ணத்தில், அடுத்த காரியத்தில் கவனத்தை வைக்கிறதுக்கு உதவும். ஏன்னா என்னுடைய அடுத்த எண்ணம், மீண்டும் அடுத்த தீர்மானம், அடுத்த செயல் என்பது என்னுடைய வருங்காலத்தினுடைய பலன்களாக என்னுடைய வாழ்க்கையில் அமைய போகிறது.
இந்த கர்மாவோட விதி சொன்னீங்க, எனக்கு அதை சரியா புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றத விட என்னால அதை ஏத்துக்க முடியலன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் முற்பிறவியில செஞ்சது வந்து 10 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சு இருந்தா கூட நான் அதை வந்து அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. இப்ப முற்பிறவியில நான் யாரோ ஒருத்தர், அவர் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல எனக்கு வந்து சம்பந்தப்பட்டவரா இருக்கலாம், அவருக்கு நான் அப்ப வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கறேன், ஒரு கஷ்டத்தை கொடுக்கறேன், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னா, அதனா இந்த பிறவில வந்து அனுபவிக்கணும்னு சொல்றது வந்து கொஞ்சம் லாஜிக்கலா இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அப்ப வந்து எனக்கு அவரை தெரியும், இப்ப பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ இருப்பாரு, நான் எங்கேயோ இருப்பேன், நான் அவரை பாத்திருக்க மாட்டேன், எனக்கு அவரை தெரிஞ்சிருக்காரு, அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிருக்காது. சோ ஒரு தெரியாத ஒரு நபருக்காக வந்து நான் இந்த ஜென்மத்துல வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளவு லாஜிக்கலா தெரியல. அப்படி கஷ்டப்படணும்னா நான் அந்த பிறவிலேயே வந்து கஷ்டப்பட்டுட்டு, இல்ல அதுக்கு நான் என்ன பண்ணேனோ அதுக்கு அந்த ஈக்குவலான அந்த விதின்றது அங்கேயே முடிஞ்சுட்டு நான் இங்க வரலாம் இல்லையா.
நான் தவறு செஞ்ச அதுக்கான அனுபவத்தை தான் நான் இப்ப பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்ப நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல் கிடையாது, நான் என்பது ஆத்மா. ஆத்மா ஒரு செயலை செய்திருக்கிறது, ஆத்மா ஒருவித சக்தியை உருவாக்கி மற்றவருக்கு கொடுத்திருக்கிறது. சோ அந்த ஆத்மா அதே உடல்ல இருக்குதா இல்லையான்றது இப்ப முக்கியம் இல்ல. உடலை மாற்றி இருக்கலாம், ஆனால் அதற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அது வேறு உடல்ல இருந்தா கூட, அதே நபரோடு அவர் இல்லாவிட்டாலும் அவர் மூலமாக, இப்ப வந்து அவரும் வேற உடல்ல இருக்கலாம், இப்ப நாம ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா, ஆத்மாவாகிய நாம வந்து இப்போ இந்த உடல்ல இருக்கோம், இப்போ நமக்குள்ள என்ன பரிமாற்றங்கள், எந்த விதமான உணர்வுகளின் பரிமாற்றம் ஏற்படுகிறதோ அதன்படி நாம வந்து 10 வருஷம் கழிச்சோ இல்ல 100 வருஷம் கழிச்சோ அதை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்றப்போ, நீங்க வேற உடல்ல இருக்கலாம், நான் வேற உடல்ல இருக்கலாம், நான் அதை செஞ்சேன் அதனாலதான் நான் இப்ப அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் தான் அந்த செயலை செய்தேன், அதனால் அதனுடைய பலனை நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னும் பொழுது அதை இதே பிறவில இதே உடல்ல தான் அனுபவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலர் நமக்கு பிரச்சனைகளா இருக்காங்க, துக்கத்தை கொடுக்கறாங்க அப்படின்றப்போ நம்ம சொல்லலாம், நாம அவங்களுக்கு எதையுமே செஞ்சதில்லை, எந்த கெடுதலையும் நினைச்சதில்லை, நாம எதையுமே அவங்களுக்கு இப்ப செய்யல, அவங்க ஏன் எனக்கு பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு நாம நிறைய தடவை வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். நாம என்ன சொல்றோம்னா, இந்த பிறவில இந்த உடல்ல நாம அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்ததில்லை, அதனால நாம என்ன நினைக்கிறோம், நான் எந்த தவறையும் செய்யல, எந்த தப்புமே நான் செய்யல, ஆனா நான் இதற்காக இந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். விதி அப்படின்னா என்ன? ஒவ்வொரு விதியும், ஆன்மீக விதியாகட்டும் இயற்கையின் விதியாகட்டும், விதி அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஈக்குவல் ரியாக்ஷன். எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்பது தானாகவே நடந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, இன்றைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க, நேத்து நீங்க வந்து பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, நேத்து வந்து என்கிட்ட இருந்து நீங்க 500 ரூபாய் கடன் வாங்கினீங்க, இன்றைக்கு வந்து நான் கேக்குறேன் பிரீத்தி நீங்க நேத்து என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ நான் வந்து பச்சை கலர் புடவையில கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் சிவப்பு கலர் புடவையில இருக்கேன், அதனால என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா?
இல்ல, முடியாது. ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் நான் வந்து அதை கொடுக்க கூடாதுன்னு வந்து நான் நினைக்கல, மறந்துட்டேன். அது எப்படி தப்பாகும்?
நீங்க வந்து வாங்கிருக்கீங்க, அது வந்து உண்மை. வாங்கினதை வந்து மறந்துட்டீங்க, அது வந்து உங்களுடைய பிரச்சனை. ஆனா எனக்கு வந்து என்னுடைய பணம் என்பது திரும்பி வேண்டும். நான் என்ன செய்வேன்னா அன்போட கேட்பேன், நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட இருந்து நான் வாங்கறதுக்கு முயற்சி செய்வேன். ஏன்னா என்னுடைய பொருள் வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இன்றைக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாமயே பல விதமான பிரச்சனைகள், துக்கங்கள் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வருது. அவங்க அதை செய்யணும்னு செய்யல, ஆனா எனக்கு வந்து துக்கமாக படுகிறது, எனக்கு வந்து அது ரொம்ப பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் தோன்றுகிறது. அதுக்கு காரணம் வந்து இதே மாதிரி ஒரு உணர்வை நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஏனென்றால் ஆத்மாதான் அந்த உணர்வையும் எண்ணத்தையும் உருவாக்கியது, அவர்களுக்கு கொடுத்தது. இப்பொழுது அதே ஆத்மா அதன் பலனை அனுபவிக்க வேண்டியது என்பதுதான் ஒரு விதி என்பது.
சரி, இப்போ நீங்க இந்த கர்மத்தின் விதி பயன், அதோட என்னென்ன அனுபவிக்கணும் அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இது வந்து இப்ப இதுவரைக்கும் நீங்க சொன்னது வந்து நான் என்ன செஞ்சேனோ அதனுடைய விளைவுகள் தான் வந்து நான் அனுபவிக்கிறேன்.
முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது என் பொருட்டு நடந்து கொண்டிருக்கிறதோ அவற்றிற்கு நான் தான் காரணம் அப்படின்றத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கவனம் முழுவதும் நம்மேல இருக்கும். வெளியில காரணத்தை தேடிட்டு இருக்காம, வெளியில பரிகாரத்தை தேடாம, அடுத்த செயலை நான் சரியாக எப்படி செய்வது அப்படின்றதுல கவனம் இருக்கும். என்னுடைய அடுத்த எண்ணமும் தீர்மானமும் செயலும் சரியான ஒன்றாக இருக்கும் பொழுது அதன் பிறகு வருகிற விளைவுகள் என்பது எனக்கு நல்லதாகவே இருக்கும்.
இப்ப நம்ம செய்யற காரியத்திலேயே வந்து இது வந்து நல்ல காரியம், இது வந்து கெட்ட காரியம் அப்படின்னு நான் எப்படி பிரிச்சு பாக்குறது?
இதுவரையில வந்து நாம செய்த காரியங்கள் எல்லாம் அறியாமையில இருந்து செஞ்சிருக்கோம். ஏன் அறியாமையில இருந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னா நான் யார் என்கிற உணர்வே இல்லாமல் செய்திருக்கும். நான் யார் என்று நமக்கு தெரியாம இருக்கும் பொழுது நான் உடல் என்ற உணர்வில், இந்த உடலினுடைய உணர்வில், உடலினுடைய அடிப்படையில், உடலினுடைய தேவைகளுக்கு ஏற்பதான் என்னுடைய காரியங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அப்பொழுது என்னுடைய எண்ணங்களுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் செய்கிற ஒரு ரோல், நான் செய்கிற ஒரு கதாபாத்திரத்தின் அடிப்படையில தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும், அதனுடைய அடிப்படையில தான் என்னுடைய தீர்மானங்கள் இருக்கும், அதனுடைய அடிப்படையில தான் என்னுடைய செயல்கள் என்பது இருக்கும். அப்போ உடலினுடைய உணர்வு அப்படின்னாலே அகங்காரம், ஈகோ. சோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்களினுடைய அடிப்படை ஆதாரம் வந்து நிச்சயமா கோபம் இருக்கும், அதுல டென்ஷன் இருக்கும், அழுக இருக்கும், துக்கம் இருக்கும், பேராசை இருக்கும். சோ இத்தனை உணர்வுகளும் அதுல வந்து இருக்கும். அந்த உணர்வுகளின் அடிப்படையில நாம செய்யற அத்தனை காரியங்களுமே வந்து தவறான காரியம் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒரு தவறான உணர்வின் அடிப்படையில் நாம் காரியங்களை செய்கிறோம், அவை அனைத்துமே வந்து நமக்கு தவறான ஒரு விளைவுகளை தான் கொடுக்கும்.
அப்படி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாருமே வந்து இந்த உடல் நான் அப்படின்றது இந்த உடலோட சேர்ந்த உணர்வுலதான் வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது வரைக்கும் நாம பண்ண எல்லா காரியமே வந்து பாவ காரியம்னு சொல்றீங்களா?
தவறான உணர்வுல செய்த காரியங்கள் அப்படின்றதுனால, அறியாமையில செய்த காரியங்கள் அப்படின்றதுனால அதை எல்லாமே வந்து தவறான விளைவுகளை நமக்கு கொடுக்கும். சோ தவறான செயல்கள் எப்படி முடிவாகுதுன்னா நான் எந்த மாதிரியான விளைவுகளை அனுபவம் செய்கிறேன் அதை பொறுத்துதான் அது சரியா தவறா. இப்பொழுது நான் அனுபவம் செய்கிற அந்த உணர்வுகள் என்பது நன்றாக இல்லை. அப்போ அதற்கு ஆதாரமான செயல்களும் நல்ல செயல்கள் கிடையாது.
இதுக்கு முன்னாடி நான் ஆத்மா அப்படின்னு எனக்கே தெரியாது, நான் வந்து இன்னாருடைய மகள், இது என்னுடைய உடல், இது என்னுடைய பதவி, இப்படின்னு என்னுடைய எண்ணத்துல வச்சுட்டு இந்த உணர்வோடவே வந்து நான் பல தர்ம காரியங்கள் பண்ணிருக்கேன், பல பேருக்கு வந்து தர்மம் செஞ்சிருக்கேன், நல்லது செஞ்சிருக்கேன், உதவி செஞ்சிருக்கேன், அப்ப அதெல்லாமே கூட வந்து தவறான காரியம் சொல்றீங்களா?
இப்போ நம்ம தான தர்மம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதற்கெல்லாம் கூட அதன் பின்னால் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்திருக்கிறது, எந்த மாதிரியான நோக்கம் இருந்திருக்கிறது, எந்த மாதிரியான உணர்வு இருந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். அது எல்லாமே வந்து ஒரு உடலினுடைய அடிப்படையில் சுயநலமான ஒரு நோக்கமாக தான் இருக்கும். எனக்கு இது வேணும், இது நடக்கணும், இப்படி இருக்கணும், அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும். ஸோ எல்லாவற்றுமே வந்து அந்த நோக்கமும் அந்த எண்ணமும் வந்து உடலினுடைய உணர்வின் அடிப்படையில், உடலினுடைய தேவையின் அடிப்படையில இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் பொழுது கூட அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் கூட அந்த நோக்கத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது சரியானதாக இருக்காது.
நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன்னா அது வந்து எனக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்ற எண்ணத்தோட நான் செய்யறது கூட தவறுன்னு சொல்றீங்களா?
அதாவது எனக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னா எனக்கு புண்ணியம் என்பதை நான் எப்படி பாக்குறேன், எதை நான் புண்ணியம்னு சொல்றேன்? எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நான் செய்யற பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வரும். ஸோ இவை அனைத்துமே வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே. நோக்கம் என்பது அங்க சரியா இல்லை, அறியாமை தான், ஆனால் நோக்கம் என்பது சரியானதாக இல்லை. உடலின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த நோக்கங்கள் சரிதான், ஆனா ஆத்ம உணர்வுல பார்க்கும் பொழுது அது சரியான நோக்கமோ சரியான உணர்வோ கிடையாது. எப்பொழுது நான் ஆத்மா என்கிற உண்மையை உணர்ந்து அந்த சத்தியத்தை உணர்ந்து ஆன்மீக உணர்வில் நான் ஒரு ஆத்மா, இந்த ரோல இந்த பாத்திரத்தை நான் செய்யறேன் அப்படின்றப்போ வந்து என்னுடைய உண்மை தன்மை என்பது அங்கே வெளிப்படும். அந்த மாதிரியான ஒரு உணர்வோட நாம் செய்கிற செயல்கள் வந்து சரியான செயல்களாக இருக்கும். அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓம் சாந்தி. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய படைப்பு என்பதை நான் உணர உணர, என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் மகிழ்ச்சியோ அல்லது பலவிதமான வேறு உணர்வுகளோ நான் அனுபவம் செய்கின்றேன். என் எண்ணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே அந்த எண்ணத்தினுடைய தரத்தினை நான் எப்பொழுதும் செக் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே எப்படி என் எண்ணமோ அப்படியே என்னுடைய உணர்வும் இருக்கின்றது. அந்த உணர்வின் அடிப்படையில் என்னுடைய மனோபாவம், என்னுடைய கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய கண்ணோட்டமும் என்னுடைய மனோபாவமும் மற்றவர்களை பற்றி நான் உயர்ந்ததாக, மிகவும் நல்லதாக, பாசிட்டிவாக நான் உணரும் பொழுது என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் எப்பொழுதுமே ஓர் பாசிட்டிவிட்டி இருக்கின்றது. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மற்றவரை எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனம் வைக்கின்றேன். ஏனென்றால் அதிலிருந்து உருவாகும் எனர்ஜி என்னை பாதிக்கப் போகிறது என்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். என் எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதை படைக்கக்கூடிய, அதை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சக்தி நான், தூய்மையான சக்தி நான். இதை நான் எப்பொழுதும் என்னுடைய விழிப்புணர்வில் வைத்துக்கொண்டு என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குவேன். ஓம் சாந்தி.
கர்ம விதியின்படி எப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு நிறைய சொன்னீங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்கணும், ஆனா இன்னைக்கு நேரம் போதாததால இந்த நிகழ்ச்சியை நம்ம இங்கேயே முடிச்சுக்கிறோம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எப்படி கர்ம தத்துவம், அந்த கர்ம விதி வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து சம்பந்தப்பட்டிருக்கு, எது எதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இது இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நீங்க அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். உங்க கருத்துக்கள் இல்ல விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்தாலோ இல்ல என்னால கேட்க முடியலன்னு நினைச்சாலோ நீங்க அதை எனக்கு எழுதி அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்க சார்பில் வந்து அவங்க கிட்ட கேட்பேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி